எங்கள் மத்தியில் இளந்தரல் இருக்கிறவர்கள் ஆவியாய் அடர்ந்த சொருபியாய் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவரே, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்வோம். இயேசுவே, நீதான் எங்கள் மேன்மை, நீதான் உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் அடைக்கலமும் எங்கள் ஆதாரமும் எங்கள் நம்பிக்கையே நீதானே. உம்மை நம்பர் ஒருவரையும் நீ கைவிடுவதில்லை. செட்டுகளின் கீழ் எங்களுக்கு அடைக்கலம் உண்டையா, ஆரோக்கியம். பரலோக தேவனே, உடைய சமூகங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கடவுரை எல்லாவற்றை பார்க்கலும் உடைய வார்த்தையில் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைபடுங்க, எங்களை சரிப்படுத்துங்க, எங்களை பக்குவப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, பாதுகாருங்க, எங்களை வழிநடத்துங்கன்னு நாங்கள் மண்டாடுகிறோம். தேவாவியானவரே, எங்களுக்கு கட்டுதாரு போதிங்கன்னு மண்டாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் மிக நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரம் நாம் ஒரு கனமான ஆராதனை நாம் தேர்ந்தெடுத்தோம். லாஸ்ட் வீ ஹேட் அ தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ். 9 ஆண்டுகள் நம்மை நடத்தின ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தினோம். கடந்த வாரம் ஒரு ஆராதனை நாம் ஆண்டவருக்கு எடுத்தோம். இந்த ஆராதனையில் பற்பல விதங்களிலும் உதவி செய்து ஒத்துழைத்து உழைத்த செபித்த பங்களித்த உங்கள் எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் நான் மனப்பூர்வமாய் நன்றி சொல்கிறேன். உங்களுடைய கிரியைகளுக்குரிய பலனை நிச்சயமாக ஆண்டவர் தருவார் என்பதை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். என்னுடைய நாமத்தை நிமித்தம் நீ விளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று வெளிப்படுத்தும் விசேஷத்தில் ஆண்டவர் சொல்றதை நான் பார்க்கக்கூடியதாக. ஆகவே கர்த்தருடைய நாமத்திலே விளைப்படையாமல் பிரயாசப்படுகிறவர்கள் ஒவ்வொருடைய பிரயாசத்துக்குரிய பலனை நிச்சயமாக ஆண்டவர் தருவார் என்பதில் சந்தேகமில்லை. பொய்யுறியாத தேவன் தன் சொன்னதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 9 அதிகாரம். Just turn with me, please. The book of John, chapter 9. Pudvada Madhiharam. Adale. Da Vasi Jepa Muppati Onpudam Vasanathil Irundhu Naapati Oram Vasanam Varai Kadasi Mudi Vasanam Muppati Onpudam Vasanathil Irundhu Mudi Varai Naam Vasi Kekenpom. Vasi.
அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராயிருக்கும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். அப்பொழுது இயேசு காணாதவைகள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார்.
ஆண்டவர் இயேசு சொல்லுகிற இந்த வார்த்தை நாம் கருத்தாய் கவனிப்பது நல்லது. Please pay your total attention to the word of God. My sheep will hear my voice என்று இயேசு சொன்னார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடர் ஆகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று இயேசு சொல்றார். இது நம்முடைய செய்தியின் தலைப்பு, காணாதவன் காண்கிறான். காணாதவன் காண்கிறான். இந்த வசனத்தை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். காணாதவன் காண்கிறான், காண்கிறவன் கூடனா இருக்கிறான். காணாதவன் காண்கிறான், காண்கிறவன் குருடனா இருக்கிறான். அர்த்தபல் ஒரு பிறவி குருடன். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தார். இயேசு ஒரு அற்புதம் செய்து அவன் கண்களை திறக்கிறார். பிறவி குருடர்களை கண்களை திறக்க ஒருவரால் தான் முடியும். அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பிறவி குருடர் பார்வையற்றவர். ஆனால் ஆகிய நின்ற பரிசேயரோ பார்த்தார்கள். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், குருடராக இருக்கிறீர்கள். கண் தெரியாதவனுக்கு இயேசு அற்புதம் செய்து அவன் கண்களை தெளிவாக்கினார். பிறவியில் இருந்தே காலகாலமாக வருஷ வருஷமாக கண் தெரியாமல் உலகத்தை பார்க்க முடியாமல், சூரியன் வெளிச்சமாக இருந்தாலும் உலகத்தில் வெளிச்சம் இருந்தாலும் அவனுக்கு எப்பொழுதும் உலகமே இருட்டுத்தான். அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து அவன் கண்களை திறக்கிறார். ஆனால் பரிசேயர், அங்கே நின்ற the religious leaders, அவர்கள் கண்களோ குருடாக இருக்கு. இயேசு அங்கு சொல்ல வர காரியம் என்ன? என்னுக்கு குறிப்பிடுகிறார்? பரிசேயர் தேவத்தை வைத்திருந்தார். வேதத்தை படித்திருந்தார். ஆனால் அவர்கள் அதை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாமல் போய்விட்டார். தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக தெளிவாக அறியாதவர்கள், புரியாதவர்கள், தெரியாதவர்களை ஆண்டவர் இயேசு குருடர் என்று அழைக்கிறார். ஆங்கிலத்திலே The spiritual blindness என்று சொல்வார். அதாவது ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை. Our spiritual eyes should be opened by the power of the Holy Spirit unless we could understand the truth out of the Bible. வேதத்தை கையிலே வைத்திருந்தாலும், வேத வாக்கியங்களை படித்திருந்தாலும், அவர்கள் அறிய வேண்டிய பிரகாரமாக வேத வாக்கியங்களை அறியாதபடியால் தான் ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே பிடித்து அறைந்தார், கொன்றார். அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா? வந்திருக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான் என்று வேத வாக்கியங்களும் படி அவரை காண முடியாத குருடராக இருந்தபடியால் அவர்கள் ஆண்டவர் இயேசுவை, தேவனுடைய குமாரனை, மாமிசத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்த தேவனுடைய குமாரனை, தெய்வ குமாரனை சிலுவையிலே பிடித்து ஆராய்ந்து கொண்டார்கள். காரணம் என்ன? இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியால் அவரை சிலுவையிலே பிடித்து ஆராய்ந்தார்கள், கொன்றார்கள். Beloved, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். சங்கீத புஸ்தகத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், உம்முடைய வேதத்திலே கிடைக்கிற ரகசியங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். அப்படியானால் அவருடைய கண்கள் உலக மாம்ச பிரகாரமாக குருடாக இருக்கவில்லை, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் தேவனுடைய வார்த்தைகளை அறிய முடியாதபடி குருடராக குருட்டுத்தன்மையாக இருக்கிறபடியால் அந்த தேவ மனிதன் தேவத்திலே மண்டாடினான். உம்முடைய வேதத்திலே கிடைக்கிற ரகசியங்களை அறியும்படி, நான் புரியும்படி, தெரியும்படி என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். பத்து 23 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பல தடவைகள் பரிசேயரை பார்த்து இப்படியாய் சொன்னார், மதிகேடரே குருடரே, பரிசேயரே குருடரே. அப்படி இருக்க உங்க பைபிள்ல பாருங்க, இருக்க அப்படி. அர்த்தம் என்ன? அவங்களுக்கு கண் பார்வை இல்லையா? நீங்களே சொல்லுங்க, பெரிய பெரிய மூளை கண்கள் இருந்து பார்க்கக்கூடிய கண்கள் இருந்தது, ஆனால் வேத வசனத்தை பார்க்க வேண்டிய பிரகாரமாக அவர்கள் பார்க்க முடியாமல் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் கூட இருந்தது. ஆகவே ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து என்ன செய்தார்? மதிகேடரே குருடரே, குருடரே. படிங்க மத்தேயு 15 அதிகாரம் 14 வசனம் நினைக்கிறேன், படி மத்தேயு 15 14.
அவர்களை விட்டுவிடுங்கள்,
அவர்கள் அவர்களை விட்டுவிடுங்கள்,
அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள், குருடருக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே
விழுவாங்க. அவர்களை விட்டு விடுங்க, லீவ் த பீப்பிள், அவர்களை விட்டு விடுங்க. வேதத்தை வேதத்தை கையில வைத்திருக்கிறவர்கள் தான், வேத பிரமாணத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தான், அவர்களை விட்டு விடுங்க. யூ நோ வை? அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் என்ன நடக்கும்? இருவரும் குழியிலே விழுவார் என்று இயேசு சொல்கிறார். ஆகவே தேவ வாக்கியங்களை, தேவ தத்துவங்களை, தேவ வார்த்தைகளை நாம் சரியாக நிதானமாக புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு, விளங்கிக் கொள்வதற்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யணும்? திறக்கப்பட வேண்டும். இதற்காக நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாட வேண்டும். நான் அப்படி செவிக்கிறது உண்டு, மன்றாடுறது உண்டு. ஏன் தெரியுமா? இங்குதான் பிசாசு ஒரு காரியத்தை செய்கிறான். நான் படிங்க ரெண்டு கொரிந்தியர் நான்காம் அதிகாரம் 4 வசனம் படிங்க. இந்த மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவருடைய கண்களில் பிரகாசப்படி,
தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான்,
அவர்களுடைய கண்களை குருடாக்கினான். இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரு? பிசாசு. அவர்களுடைய கண்களை என்ன செய்திருக்கான? குருடாக்கி வைத்திருக்கான். ஐயா, வேத வாக்கியத்தை பார்க்க வேண்டிய விதமாக பார்க்காதபடி பிசாசு என்ன செய்யறான்? கண்களை கூடாக்குறான். சொல்லப்படுகிற சுவிசேஷம், சொல்லப்படுகிற நற்செய்தி, ஜனங்கள் அதை கேட்டு உணர்ந்து மனம் திரும்பாதபடி பிசாசு அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான். அவனை கண் அவருடைய மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறபடியால் நாம் சொல்லுகிற நற்செய்தியை அவர்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதன் அடிப்படையில் இயேசுவை தேவனுடைய குமாரனாக, இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு பிசாசு அவருடைய மனக்கண்களை என்ன செய்தான்? கூடாக்கி வைத்திருக்கிறபடியால் அவர்கள் இயேசுவை தெய்வமாக, தேவனுடைய குமாரனாக காணவும் முடியவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. இங்கேதான் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இங்கேதான் நம்முடைய பொறுப்பு என்ன, கடமை என்ன? நாம் அப்படிப்பட்ட மக்களுக்காக கருத்தாக மன்றாடணும். எப்படி? ஆண்டவரே, சொல்லப்பட்ட நற்செய்தி, அவர்கள் கேட்ட சுவிசேஷத்தின் அடிப்படையிலே உம்மை தேவனுடைய குமாரனாக, இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய், அறிந்து கொள்ளத்தக்கதாய் அவருடைய மன கண்களை திறந்துவிடும். This is our responsibility. We have to pray to the people who do not understand the truth. ஏனென்றால் சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வெற்றிக்கப்பட்ட நாம் கூட இன்னும் சில சத்தியங்களை அறியாதபடிக்கு நம்முடைய மனக்கண்கள் கூட இருக்கிறது. இன்னும் சொல்லட்டுமா, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளை தேவ வார்த்தைகளாகவே புரிந்து கொள்ளாத அளவுக்கு பிசாசு தேவ பிள்ளைகளுடைய மனக்கண்களை குருடாக்க முயற்சி செய்கிறார். ஆகவே நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, தேவனுடைய வார்த்தையின் ரகசியங்களையும் ஆழங்களையும் புரிந்து கொள்வதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்திலே நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆகவேதான் சபையில் இருந்த ஜனங்களும் இந்த தேவனுடைய வார்த்தைகளை சரியாக அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் போய்விடுவார்களோ, அவர்களுடைய மனக்கண்களை பிசாசு கூடாக்கி போடுவானோ என்கின்ற ஒரு பயம், ஒரு அச்சம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளே இருந்திருக்கிறது. ஆகவேதான் அவர் எபேசு சபையில் இருந்த விசுவாசிகளை குறித்து ஆண்டவரிடத்தில் இப்படி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். 1:19 படிங்க, எபேசியர் 1:19 சீக்கிரம் படிங்க. எபேசியர் 1:19 வாசி. எபேசியர் 1:19 வாசி வாசி.
நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த நமது தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர்
உங்களுக்கு
அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்
கொள்ளுகிறேன். யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார், மன்றாடுகிறார். என்னத்துக்காக மன்றாடுகிறார்? உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள், உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய கண்கள், பிரகாசமான மனக்கண்களை தேவன் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய மனுஷன் உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை பாருங்க. This is the burden of இதுதான் தேவ மனுஷருடைய பாரம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக அங்கீகரிக்க வேண்டும், அக்செப்ட் பண்ண வேண்டும். தேவனுடைய வசனத்தை சரியாய் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் அறியும்படி, சத்தியத்தை சத்தியமாய் அறியும்படி தேவன் அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் இருக்கிற ஜனங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணினான், வேண்டிக் கொண்டான் தேவனிடத்தில். எனக்கு அருமான தேவஜனமே, இங்க ஆண்டவர் இயேசு சொல்றாரு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடர் ஆகவும் நான் நியாய தீர்ப்புக்கு இந்த பூமிக்கு வந்தேன். ஆண்டவர் இயேசு சத்தியத்தை சத்தியமாய் வேத வாக்கியங்களை வேதத்தை கையில வைத்திருந்த பரிசேயருக்கு சொல்லிட்டே வந்தார், சொல்லிக்கொண்டே வந்தார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்றும் ஆண்டவர் இயேசு தெளிவாக பரிசேயருக்கு சொல்லிக்கொண்டு வந்த போதும் அவர்கள் அதை நிரந்தரமாக ரிஜெக்ட் பண்ணினார்கள், நிராகரித்தார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு தந்த ஊழியத்தின் கடைசி நாட்களிலே அப்படிப்பட்ட பரிசேயரை வெளியரங்கமாக கடிந்து கொண்டார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய முகத்திரைகளை கிழித்தார் என்று நாம் சொல்ல முடியும். காணாதவர்கள் காணும்படியா, கண்கள் தெரியல, உலகமே இருட்டா இருக்கு. ஆண்டவர் இயேசு ஒரு அற்புதத்தை செய்தார். இப்ப காணாதவன் காண்கிறான். என்னத்தை? உலகத்தை மட்டும் காணவில்லை, உன்னதமான தேவனுடைய குமாரனையும் காண்கிறான். ஆனால் இயேசு பரிசேயருக்கு முன்பாக மாமிசத்திலே வெளிப்படையாக லிட்டலாக வந்த போதும் இந்த இயேசுவை பரிசேயர் என்ன செய்தார்கள்? ரிஜெக்ட் பண்ணினார்கள். ஆனால் இந்த கண்டறியாமல் இருந்து கண் பார்வையை பெற்றுக்கொண்ட இந்த மனுஷனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், தேவனுடைய குமாரனாக, இரட்சகராக, ஆண்டவராக. ஆகவேதான் இயேசுனார், காண்கிறவர்கள் காணாதவன் காணவும் காண்கிறவர்கள் காணாத பிடிக்கும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். எனக்கு அறிவானவர்களே, இந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், ஆவிக்குரிய கூட்டுத்தன்மை மிக மிக பாரதூரமான ஒன்று. நாம் இது குறித்து ஜாக்கிரதா இருக்கிறது நல்லது என்று கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களுக்கு புத்திச்சுவர். இப்ப நீங்க படிங்க, 9 ஒன்றிலிருந்து 3 வரைக்கும் படிங்க. 9:1-3 வரைக்கும்.
அவர் அப்புறம் போகையில் புறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்,
இவன் செய்த
பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதி உத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி
பிறந்தான். இப்ப சம்பவத்தின் ஆரம்பத்துக்கு வார், இந்த அதிகாரம் முழுவதும் அந்த குருடனை குறித்து சொல்லப்படுறது. He became a mighty preacher. ஒரு புறவி குருடனை அப்போஸ்தலர் சீசர்கள் கண்டு இயேசுவிடத்திலும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? ஆண்டவரே, இயேசுவே, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமோ? இவங்க சொல்ல வந்த காரணம் என்ன, இவங்க சொல்ல வந்த தாத்பரியம் என்ன? பாவத்தினாலே தான் இவன் கூடனாக இருக்கிறான் என்று இவர்கள் எண்ணினார்கள், அல்லது இவர்கள் அப்படி நிதானித்தார்கள். ஆகவேதான் இயேசுவை வந்து கேட்கிறார்கள், இவன் கூடனாக பிறந்தது யார் செய்த பாவம்? அப்படி அர்த்தம் என்ன? இவன் கண்கள் கூடாக இருக்கிறது இவன் செய்த பாவமாக இருக்கணும், அல்லது இவன் பெற்றோர் மூதாதையர் செய்த பாவமாக இருக்கணும். எங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரே, இது யார் செய்த பாவம்? சோ ஆண்டவர் இயேசு அதை டோட்டலாக ரிஜெக்ட் பண்றார். எது சொன்னாரு? இது அவன் செய்த பாவமும் இல்ல, அவன் பெற்றோர் மூதாதையர் செய்த பாவமும் இல்ல, மாறாக தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படிக்கு இவன் இப்படி பிறந்திருக்கான். ஆகவே சொல்ல போனால் ஆண்டவர் இயேசு அவனுக்கு இப்படியான ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்பதற்கு ஆகவே அவன் குருடனாக பிறந்தானே ஒழிய, அவன் செய்த பாவத்தினாலோ அவன் பெற்றோர் செய்த பாவத்தினாலோ அவன் அப்படி குருடனாக பிறக்கவே இல்லை. It is true and truth. கபடி ஒரு வியாதிப்பட்ட உடனே சில விசுவாசி என்ன சொல்லுவாரு தெரியுமா? இவன் ஏதோ பாவம் செஞ்சிட்டான், இவன் ஏதோ திருட்டுத்தனமா செஞ்சிட்டான், அதனால்தான் இவனுக்கு இப்படி வருத்தம், இப்படி வியாதி. ஒருவேளை இப்படி வெளியில சொல்லாட்டாலும் மனதில் சொல்லிக் கொள்வார். பாவத்தினால் சில பல வியாதிகள் வாரது உண்மை. இட் இஸ் ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள், 38 படுத்த படுக்கையாக ஒருதன் பெதஸ்தா குளத்தில் படுத்திருக்கிறான். அவன் அப்படி 38 வியாதிப்பட்டு கிடந்ததுக்கு காரணம் என்ன? அவன் செய்த பாவம் என்று நமக்கு தெரியும். இயேசுவே சொல்றான். ஆனால் எல்லா வியாதியும் பாவத்தினாலே தான் உண்டாகிறது என்று நாம் வகிக்க கூடாது. இங்கேதான் நாம் சரியாக நிதானிக்க கற்றுக்கொள்ளணும். நான் சொல்ல நல்லா கவனி. இப்ப சீசர்கள் வந்து இயேசுவிடத்தில் என்ன கேட்கிறார்கள்? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் உற்றார் செய்த பாவமா? சோ இங்கே சீசர்கள் தவறாக இடைபெற்றாங்க. அவர்களுடைய நிதானம் தவறாக இருந்தது. உடனடியாக இயேசு அவர்கள் சொன்ன கருத்தை ரிஜெக்ட் பண்றார். ஆனா கடின் அதட்டை நல்ல விளைவுகள். இப்ப நான் சொல்ல போற ஒரு காரியத்தை நல்லா கவனி. நான் சொல்ல போற முதலாவது போய், தேவனுடைய பிள்ளைகள் நிதானிக்க தெரிந்தவர்களாக இருக்கணும். காரியங்களை, சம்பவங்களை, வார்த்தைகளை, மனுஷர்களை, கிரியைகளை, ஈவன் தேவனுடைய செய்திகளை, பாடல்களை மட்டுமல்லாமல் நமக்கு நிதானிக்க தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். சொல்ல கேளுங்க, சரியாக நாம் நிதானிக்காவிட்டால் நாம் சரிந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க சீசனுடைய நிதானம் பிழையாகிறது. அவர்கள் என்ன நினைத்தார்கள், என்ன எண்ணினார்கள், என்ன நிதானித்தார்கள், இவன் ஏதோ ஒரு பாவத்தினால்தான் அப்படி பண்ற. அச்சனை பீப்பிள் நமக்கு எப்படி நிதானிக்கிறது என்று நாம் கற்றுக்கொள்ளும். நிதானிங்க, ஆனா சரியாக நிதானிக்க கற்றுக்கொள்ளுங்க. இப்ப ஒரு வசனத்தை நான் வாசிப்போமே, அப்போஸ்தலர் பண்ணி கொடுங்க. மத்தேயு ஆறு 3. நீங்க தயவு செய்து இந்த வேத வசனங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நான் உங்களை அன்பாக அதே நேரத்தில் கண்டிப்பாகவும் கேட்டுக்கொள்றேன். So you have to open your Bible and open your heart and try to understand the truth. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. படிங்க.
உதயமாகிற போது
16
மந்தாரவுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை
நிதானிக்காமல் போனது என்ன? இயேசு அங்கே கடிந்து கொள்கிறார். என்னத்தை கடிந்து கொள்கிறார்? நீங்கள் காலங்களை நிதானிக்காமல் போனது என்ன? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இந்த காலத்தை நிதானியாமல் போனது என்ன? வானத்தை நிதானிக்க தெரியுது, மழை வரப்போது நிதானிக்க தெரியுது, ஆனா இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை நீங்கள் நிதானியாமல் போனது என்ன? Beloved, please try to understand me. நமக்கும் காலங்களை நிதானிக்க தெரியும். இன்றைக்கு நாம் வாழுகிற காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை நாம் கொஞ்சம் நிதானிக்கணும். இந்த காலகட்டத்திலே இந்த உலகத்திலே என்னென்ன சம்பவிக்கிறது என்றும், இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்களுக்கும் வேத வாக்கியத்துக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது என்பதை நாம் கவனித்து பார்ப்போமாக இருந்தால், இவைகளை உற்று பார்க்க 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 உலகத்தின் சம்பவங்களையும் உன்னதமான தேவனுடைய வேத வார்த்தைகளை நாம் கம்பேர் பண்ணி பார்க்க 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 ஒன்று நமக்கு தெளிவாகிறது. இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் என்பதை பறைசாற்று என்பதை நாம் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை என்பதை சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். சோ காலங்களை தேவனுடைய பிள்ளைகள் நிதானிக்க கற்றுக்கொள்ளும். இன்றைக்கு நம்மை சுற்றி என்ன நடக்குது, நமக்கு கண் தெரியாதவர்கள் போல இருக்கக்கூடாது. நமக்கு தெரியணும் இன்றைக்கு உலகத்தில் என்ன நடக்குது, என்ன போகுது, என்ன வருகுது, ஏன் இப்படி நடக்குது. காலங்களை நிதானியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், பார்க்கிறவன் நிதானிக்க கடவன் என்று நான் சொல்லல, ஆண்டவர் வேதம் சொல்லு. வாசிக்கிறோம் ஆனா சிந்திக்கிறது இல்லை. தானிய தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஆண்டவர் சொன்னாரு, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நாம் வாசிக்கிறோம் ஆனா சிந்திக்கிறது இல்லை, நாம் கேட்கிறோம் ஆனா நிதானிக்கிறது இல்லை. ஒரு செய்தி பேசப்பட்டால் அந்த செய்தி என்ன அடிப்படையில் போகுது, வேத வாக்கியங்களின்படி போகுதா, இந்த செய்தி எனக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்குதா, இது எனக்கு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நடத்துதா, இது ஆண்டவர் இயேசுவுக்கு நேராக திருப்புதா என்பதை உள்நோக்கி ஊடுருவி பார்க்கிற அந்த நிதானம், அந்த பகுத்தறிவு, அந்த டிசைனிங் ஸ்பிரிட் நம்ம தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இருக்கணும். பாருங்க, இருக்கணும் இருக்கணும் இருக்கணும். காலங்களை நாம் நிதானிக்கணும், செய்திகளை நாம் நிதானிக்கணும். ஏன் ஒருவர் பேசினாலும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள், ஏன் பேசுகிறார்கள் என்று நாம் நிதானிக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நல்லது, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் சிறந்தது. நாம் ஏமாளிகளாக போயிடக்கூடாது. ஐ மீன் ஏமாந்து போகக்கூடாது. ஏமாற்றப்படுகிறவன் இருக்கும் வரைக்கும் ஏமாற்றம் இருப்பான். Keep your mind. சோ நாம் நிதானிக்க நாம் கற்றுக்கொள்ளணும், காலங்களை நிதானிக்கணும், தேவ செய்திகளை நாம் நிதானிக்கணும், ஒருவர் பேசும் போது அதை நாம் நிதானிக்கணும். அது மாத்திரம் இல்ல, படி 2 தீமோத்தேயு 2:15 தேவனுடைய ஊழியக்காரர்களை குறித்து ஒரு காரியம் சொல்றேன், படிங்க 2 தீமோத்தேயு சீக்கிரம் படிங்க, 2:15 அங்கே அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றார் பாருங்க, 2 தீமோத்தேயு 2:15 நான் சொல்லும் போது தயவு செய்து உங்க வேதங்களை தயவு செய்து திருப்பி பாருங்க, உங்க கவனத்தை அது மேல செலுத்துங்க. தேவ ஆவியானவர் சத்தியத்தை சத்தியமாக புரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். ஏன்னா அவர் வந்து நம்மை சகல சத்தியத்துக்குள் நம்மை நடத்துவார் எழுதப்பட்டிருக்கு. தேவ ஆவியானவர் நம்மை சகல சத்திய அறகுறியாக அல்ல, முழுவதுமாக ஒட்டுமொத்தமாக நம்மை தேவ சத்தியத்துக்கு நடத்தவே தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிழ்வுண்டாடு. படி,
நீ
வெட்கப்படாத ஊழியக்காரனா,
சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய்.
கவரிங்க, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனா, சத்திய வசனத்தை
நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும்,
நிதானமாய் பகுத்து நிதானமாக பகுத்து போதிக்கிறவனாய். கவனிங்க, இந்த வேத வாக்கியங்களை பகுத்து போதிக்கிறதுல தேவனுடைய ஊழியர்களுக்கு சரியான நிதானம் இருக்கணும். இன்றைக்கு ஐ ஆம் சாரி டு சே இட், ஐ டோன்ட் லைக் டு கிரிட்டிசைஸ் எனிபடி, பட் ஐ வுட் லைக் டு சே ஓ ஷேர் சம்திங் வாட் இஸ் இன் மை ஹார்ட் ரைட் நவ். சில செய்திகளில் செய்தி இல்லை, அதனால என்ன நடக்குது, நானும் ஒரு பிரசங்கி தானே, ஆகவே எனக்கு இப்படிப்பட்ட பாரங்கள் இருக்கிறது, தவிர்க்க முடியாது. சில செய்திகளில் செய்தி இல்லை, அதெல்லாம் என்ன நடக்குது, தேவ ஜனங்கள் வளரல, வளர்ந்தாலும் அவர்கள் வளர வேண்டிய அளவுக்கு வளரல, போஷாக்கு இல்லாத பிள்ளைகள் போல இருக்கிறார்கள். பட் தே ஹேவ் பீன் சேவ்ட் பை காட், ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. பட் தேவனுடைய வசனத்திலோ வளர்ச்சி இல்லை, முதிர்ச்சியும் இல்லை. இட் இஸ் எ பிட், ஐ எம் கிரைங் இன் மை இன்னர் வே. சத்தியோ வெட்கப்படாத ஊழியக்காரனாய், வெட்கப்படாத ஊழியக்காரனாய் சத்திய வசனத்தை வேத வாக்கியங்களை நிதானமாக பகுத்து போதிக்கிறவனாக. அப்ப வேத வாக்கியங்களை பகுத்து போதிக்கிறதுல நமக்கு ஒரு சரியான நிதானம் தேவை. போதனையிலே விகற்பமாக போயிடக்கூடாது. நான் பேசுற இந்த செய்தியை நீங்க மாத்திரம் இல்லை, இதை இன்டர்நெட் மூலமாக பல கேட்கிறேன், அவருடைய பிரயோசனத்துக்காக நான் பேசுறேன். வளர்ந்திருக்கிற விஞ்ஞானத்தை தேவனுடைய ராஜ்யத்தின் விருத்திக்காக பாவிக்கிறது நல்லதுதானே. வேத வாக்கியங்களை நிதானமாக பகுத்து போதிக்கிற தேவ ஊழியர்கள் வெட்கப்பட மாட்டார், ஆண்டவர் விட மாட்டார். ஏன் தெரியுமா, அவன் ஏராளமான நேரத்தை எடுத்து உட்கார்ந்து அதை படிச்சு படிச்சு அதை சிந்திச்சு சோ வேத வாக்கியங்களை நாம் போதிக்கிறதுல நமக்கு நிதானம் இருக்கணும். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 7 அதிகாரம் சக் 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 நான் இப்பயும் முகவரைக்கு நிற்கிறேன். லூக்கா 7:43 இயேசு கிறிஸ்து இப்படியான ஒரு அருமையான வார்த்தையை சொன்னாரே, படிங்கள்.
சீமோன் பிரதியுத்தரமாக அவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான்.
உடனே இயேசு சொல்றாரு,
அதற்கு அவர் சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி.
எப்படி இருக்கு சொல்ல போனா, சபா ஸ்பீக்கர் அப்ரிசியேட் சபாஸ் என்ன சொல்ற தெரியுமா, அது அண்டர்லைன் பண்ணுங்க, சரியாய் என்ன செய்தாரா, நிதானித்தாய். இயேசு அங்க அவன் அப்ரிசியேட் பண்ண, இது யூ சீ த ட்ரூத், திஸ் இஸ் ட்ரூத், சரியாய் நிதானித்தான். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் காரியங்களை சரியாக நிதானிக்கணும். நடக்கிறது என்ன, என்ன சம்பவிக்குது, என்ன போகுது, குடும்பத்திலேயோ சபையிலேயோ உலகத்திலேயோ என்ன நடக்குது, என்ன போகுது. நாம சரியான தேவ பிள்ளைகளை நாம் ஆண்டவர் நாமத்தை உங்களை அன்பாக சொல்கிறேன், இந்த காரியத்தில் நீங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், அலட்சியமாக இருக்காதபடி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை சுத்தி என்ன நடக்குது, சபையில நடக்குது, உலகத்தில் நடக்குது, குடும்பத்தில் நடக்குது, கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. மிஸ் பண்ணீங்க, மிஸ் பண்ணப்பட்டதான் திரும்பி எடுக்க விரும்பினாலும் ஒருபோல உங்களை விட்டு போயிருப்பது. ஆகவே இப்பொழுது நான் உங்களுக்கு தீர்க்கமாக சொல்லுகிறேன், காரியங்களை குறித்து அலர்ட் ஆகுங்க, நிதானிங்க, நிதானிங்க. இவனை கவனிங்க, நாம நிதானிக்கணும், கவனி, நாம நிதானிக்கணும், ஆனா நியாயம் தீர்க்க கூடாது. ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு கொடுக்கவே இல்லை, கொடுக்கவே இல்லை. இன்றைக்கு அநேக தேவோட பிள்ளைகள் சட்டம் நியாயம் தீர்த்துவார். இந்த வியாதி இவனுக்கு வந்தது இதனால்தான். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துட்டு இவர் இப்படி செய்யப்பட்ட இந்த குடும்பத்தில் இப்படி நடக்குது. சச்சியம் ஒரு ஊழியக்காரன் தவறிட்டா இவர் அப்படி செய்யப்பட்ட இப்படி நடக்குது. என்ன செய்வீங்க, ஹலோ, தீர்ப்பிடாதிருங்கள், தீர்ப்புக்குள்ளாவீர்கள். ஏன் தெரியுமா, நியாயம் தீர்க்கிறது அவருடைய வேலையாச்சு, அவருடைய வேலையை நீயும் நானும் கையில் எடுக்கிறது நல்லதில்லையே. ஆகவே நான் கூட சொல்றேன், நிதானிங்க, நியாயம் தீர்க்காதீங்க. அடுத்த பக்கத்தையும் சொல்லிடுறேன், கொஞ்சம் கவனி, நான் சொல்றது நீங்க நிதானி, என்ன கவனி, நிதானிங்க. இப்ப பேதருக்கு தெரியுமா சரியா நிதானித்தான் சொல்லுங்க, கேளுங்க, நிதானிங்க சரியா நிதானி. இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் பொதுவா எல்லாருக்கும் ஒவ்வொரு குறித்தும் ஒரு நிதானம் இருக்குது, இருக்கு, அது தப்பு இல்லை. என்னை குறித்து நீங்கள் நிதானிக்கிறதும் நான் உங்களை குறித்து நிதானிக்கிறதும் தப்பில்லை, தவறில்லை. ஆனா காரியம் என்னவென்றால், நாம் ஒருவரை ஒருவர் சரியாக நிதானிக்கணும். இல்லையோ சரிவுதான், இல்லையோ பிரச்சனை தான். அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, நிதானம் பிழைச்சால் வரும் பிரச்சனை. Even husband and wife, ஒருவரை ஒருவர் சரியாக நிதானிக்க கற்றுக்கொள்ளும். என்ன பண்ண சொல்லட்டுமா, சொல்லட்டுமா, சொல்லித்தான். மற்றவர்களை நிதானிக்கும் முன் உங்களை நீங்களே நிதானிச்சு கொள்ளுங்க, அது தேவனுக்கு ஏற்றது. எனக்கு என்ன நடக்குது, நாம் நம்மை சரியாக நிதானிக்காமல் மற்றவர்களை நாம் நிதானிக்கிறதுக்கு முந்திக் கொள்வதால் முரண்பாடுகள் உருவாகுது. என்ன நான் நிதானிக்கணும், என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, எங்க நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், எங்க நான் வீக்கா இருக்கிறேன், எதை நான் அதிகம் விரும்புறேன், எதை நான் அதிகம் தேடுவேன், எங்க நான் அதிகம் போறேன், எதை பற்றி நான் அதிகம் கதைக்கிறேன், எதை குறித்து அதிகம் சிந்திக்கிறேன், ஹலோ, என்னை குறித்த ஒரு சரியான நிதானம் எனக்கு இருந்தா நான் இலகுல சரிந்து போகாதபடி காத்து கொடுத்து கர்த்தர் நமக்கு பலம் தருவார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டா. மற்றவர்களை நிதானிங்க, பாவம் இல்ல, பிழை இல்ல, தவறு இல்ல, ஆனால் அதுக்கு முன்பாக உங்களை முதலாவது நிதானிங்க. நம்பர் டூ, மற்றவர்களை நிதானிக்கிறதுல தவறாக மற்றவர்களை நிதானிச்சிடாதே. என்ன நடக்கும், நாம இன்னொருவரை தவறாக நிதானித்து விட்டால் அவர்களை குறித்து தவறாக கதைக்கிறதுக்கு நேரம் எடுக்காது. நான் சொன்ன கவனி, மற்றவர்களை நீங்க சரியாக நிதானிக்காமல் தவறாக நிதானித்து விட்டால் அன்னாரை குறித்து நீங்கள் தவறாக கதைக்கிறதுக்கு நேரம் சொல்லாது. நான் சொன்னதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் புத்தி தந்ததுவாக தருவாராக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு எழுதுகிறார். Cindy, I'm a right or wrong? I speak the truth. I know what I preach. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாக, நீ அறிவை வருத்தாய். என்ன அறிவை? தேவனை அறியும் அறிவை வருத்தாய். நானும் உன்னை ஆசாரியனா இராதபடி தள்ளினேன். போ, நான் சொல்றதெல்லாம் தேவ வார்த்தை தானே, நிதானி. நாம் சரியாக நிதானி, ஒரு ஒரு தவறாக நிதானிக்காது, சரியாக நிதானிக்கப்பட. அதுக்கு ஆண்டவருக்கு மண்டாடும். போட்டும் இப்ப நேரம் போடும்படியா? நான் சற்று சீக்கிரமா போமே. இந்த நாலாம் வசனத்திற்கு படிங்க, 9:4, ரைட், 9, யோவான் 9:4, சீக்கிரம் அதை விட்டுறாதீங்க. அதுக்கு அதுக்கு நம்ம சப்ஜெக்ட் அதை வச்சுட்டு தான் பேசிக்கொண்டு. 9:4 படி.
ஒருவரும்
கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்ன செய்தா வருகிறது. இதுதான் சொல்றது. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை சில வித்தியாசமாக வியாதிக்கிறதுக்கு பாக்குறாங்க. என்ன கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. பகற்காலம் இருக்கும் வரைக்கும் நான் கிரியை செய்யறேன், ஒருவரும் கிரியை செய்ய முடியாத என்ன காலம், ராக்காலம் வருகிறது. எளிதான் வரப்போகுது. அப்ப இயேசு கிறிஸ்து இங்க குறிப்பிட ராக்காலம் என்ன? ஒருவரும் கிரியை செய்ய, ஒருவரும் தேவ ஊழியக்காரர்களும் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது, கிரியை செய்ய முடியாத ராக்காலம், அந்த கொடிய காலம். ராக்காலம் கொடிய காலம், தேவ பிள்ளைகளுக்கு கடினமான காலம். இந்த ராக்காலம் என்று இயேசு கிறிஸ்து எந்த காலத்தை குறிப்பிடுகிறார் என்றால், அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள், என்னுடைய வேத அண்டர்ஸ்டாண்டிங் படி நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க இயேசு கிறிஸ்து ராக்காலம் என்று குறிப்பிடுகிற அந்த காலம் இன்னும் வரல, இனித்தான் வரப்போகுது. அந்த காலம் தான் அந்தி கிறிஸ்துவன் காலம். இயேசு சொல்றாரு, ஜனங்கள் மரணத்தை தேடுவார்கள், சாவை தேடுவார்கள். இன்றைக்கு பணத்தையும் பொருளையும் தேடுகிறவன், நேரம் வரும், காலம் வரும், சமயம் வரும், அப்பொழுது அதே ஜனங்கள் சாவை தேடுவார்கள், சாகரத்துக்கு முயற்சிப்பார்கள், சாவை விரும்புவார்கள். ஆனாலும் மரணமோ அவர்களுக்கு தூரமாய் போகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மறந்துடாது. சீக்கிரமா போ, படிங்க. 6-7 மாசத்தை படி. 6-7.
இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சுவருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார்.
சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தமா? என்ன கவனிங்க, ரீட் தி ஸ்கிரிப்சர், படிங்க வேதத்தை. அவருடைய தேவன் அருளின வேதம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறபடி அவருடைய நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை. உடைய உள்ளத்தில் நீ வைக்க வேண்டியது வையப்பா, தேவனுடைய வார்த்தையுடைய இருதயத்தின் மையத்தில் வை. அது உன் பாதைக்கு வெளிச்சம், அது உனக்கு வழிகாட்டும். வைக்கக்கூடாதவர்களை நம்முடைய இருதயத்தின் மையத்தில் வைக்கிறபடியாத்தான் நாம் தவறான பாதையில போய்கொண்டே இருக்கிறோம். சொன்னாலும் கேட்குதில்ல, சிலருக்கு சொன்னாலும் புரியுதில்ல. சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்று பேரா? இப்ப என்ன கவனிங்க, இயேசு இந்த பிறவிக்கூட கண்களை திறக்கிற விதம், அற்புதம் செய்யற விதம் சற்று வித்தியாசமாக இருக்கு. இயேசு பல குருடுகளை பார்வை கொடுத்திருக்கிறார், பல குடைகளை பார்வையிடுச்சு. ஆனா இந்திரத்தில் இயேசு டீல் பண்ற விதம் சற்று வித்தியாசமாக இருக்கு. ஆகவே எல்லா காரியங்களையும் ஒரே விதமாகத்தான் டீல் பண்ண வேண்டும் என்கின்ற கருத்து செல்லாமல் போகுது. இங்கே கவனி, இப்ப பாருங்க, இயேசு இந்த இடத்துல என்ன செய்யறாரு, தொப்பி தரையிலே அந்த மண்ணை எடுத்து அவர் கண்களில் பூசி என்ன சொன்னாரு, அதான் முக்கியம், அதான் முக்கியம். என்ன சொன்னாரு, நீ போய் சீல குளத்துல கழுவன்னு சொல்லல, எந்த குளத்துல, சீலோவா குலத்துல அந்த குலத்துல கழுவு, நீ போய் நீ போய் சீலோவா குலத்துல கழுவு என்று சொல்லி அவனை அனுப்பிவிட. இப்ப கொஞ்சம் சிந்திங்க, அவனைத்தான் ரெண்டு கண்களும் தெரியாத கபோதியாக இருக்கிறானே, பார்வையற்றவனை பார்த்து சீலோவா குலத்துக்கு போவன்று இயேசு சொல்லுகிறாரு. அவன் தான் கண் பார்வை இல்ல, உலகம் இருட்டா இருக்குது, எந்த பக்கத்தில் என்ன டிரெக்ஷன் தெரியாது, போகும் எங்க இருக்குன்னு தெரியாது, டோட்மண்ட் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா வேற இடங்கள் இருக்குதுன்னு சொன்னா தெரியும், உங்களை சொல்லல தினகவனி, இடம் எங்க இருக்குன்னு தெரியல, எல்லாம் இருட்டு, உலகம் பளிச்சமாக இருந்தாலும் இருட்டா என்ன, அவனை பொறுத்தவரை எல்லாமே இருட்டுதான், எப்பொழுதும் அவனுக்கு இருட்டுதான். அப்ப அவனை பார்த்து ஆணு சொல்றாரு, நீ போய் சீலவன் குளத்துல கழுவுன்ற. இப்ப இவன் திருப்பி சொல்லல, ஆண்டவரு எனக்கு தான் கண் பார்வை இல்லையே, நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே, நான் எப்படி போறது ஆண்டவரு, அவ்வளவு தூரம் எப்படி போறது ஆண்டவரு, வேற ஏதாவது செய்யுங்க ஆண்டவரு, வேற ஏதாவது செய்யுது இல்ல கண்ணை தருவாங்க, அப்படி செய்யுங்க ஆண்டவரு, இப்படி செய்யுங்க ஆண்டவருன்னு அப்படிலாம் அவங்க கதைக்கல, அதிக பிரசங்கியா இருக்க. சொன்ன உடனே ஆண்டோட வார்த்தைக்கு என்ன செய்தான், கீழ்படிதான். He didn't put any condition to obey to the word of God to receive a miracle from Jesus. ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு ஒரு வார்த்தை மறுப்பு தெரிவிக்காத ஒரு கீழ்ப்படிவு. என்னத்தை கொண்டு வருது, அற்புதங்களை கொண்டு வருது. நான் சொல்றேன் கேளுங்க, we need miracle. நாம் எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கு, இங்க உட்கார்ந்து இருக்கிற யாருக்காவது எனக்கு ஒரு தேவையும் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? நம் எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்குது, நிதர்சனம். ஆனால் ஒரு உண்மை சத்தியம் என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு யார் யாரெல்லாம் கண்டிஷன் இல்லாமல் நிபந்தனை இல்லாமல் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தேவ சன்னிதானத்திற்கு கர்த்தர் ஊழியக்காரன் சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்றேன். ஐ ஸ்பீக் தி ட்ரூத். காலங்கள் தவறலாம், அதிகாரங்கள் பிழைக்கலாம், அதிகாரிகளும் தவறலாம், ஆண்டவருடைய வார்த்தை வார்த்தை தான், எழுதப்பட்ட வார்த்தை வார்த்தை தான். இட் வில் நெவர் சேஞ்ச். எங்க போயிட்டான், சீலகம் குளத்தில் போய் என்ன இயேசு சொல்லிட்டாரு, நீ போய் இந்த குளத்துல கழுவு பார்வையடைவாய். அந்த வார்த்தையை நம்பிட்டான், உடனே என்ன செய்ய, அறிவு புடிச்சு கிடிச்சு எதையாவது எப்படியாவது அந்த குளத்துக்கு கொண்டு போறீங்க, கொண்டு போறீங்க, இயேசு சொல்லி விட்டார் அந்த குளத்தை கழுவ சொல்லி, கல்ல சேருக்கு ஒருத்தன் தொடாதீங்க, இப்படியே நான் போகட்டும், என்ன இந்த குளத்துல கொண்டு எப்படி கொண்டு யாரோ புடிச்சிட்டு போறான் போறான், இங்கே பாப்போம் வந்துட்டு வந்த இயேசு போ குளத்துக்குள்ள போனா போய் அளவன் தனி ஆடி கழுவின உடனே அவனே ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முதல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பிறவி கண்களுடைய கண்களை கூடனுடைய கண்களை கூடான கண்களை திறந்தது உண்மையா இருந்தால், இன்றைக்கும் இயேசு அந்த அற்புதத்தை செய்துதானாக வேண்டும். யூ நோ வை, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத, ஹி வில் நெவர் சேஞ்ச், யெஸ்டர்டே டுடே அண்ட் எவர் அண்ட் ஃபார் எவர், வி ஹேவ் அன் அன்சேஞ்சபிள் காட். வாரம் பூமி பொடித்தாலும் இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறாது. அன்றைக்கு பிறவிக்கூட கண்களை திறந்தது அவர் உண்மையா இருந்தார், இன்றைக்கும் அந்த அற்புதத்தை இயேசு செய்தியாகவும் செய்கிறார், செய்வார். யூ பிலீவ் இட், பட் யூ வாண்ட், நீ என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. மனம் திரும்ப வேண்டாம், நான் மனம் திரும்ப எதற்கு, பாவத்துக்கு, பாவத்தோடு நான் விளையாடி கொண்டு எனக்கு அற்புதம் வேண்டும் என்று நான் ஆண்டவரே காலை பிடிச்சி என்ன பிரயோசனம், நான் மனம் திரும்பணும், மனம் திரும்பினா அடுத்து நான் என்ன செய்யணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், ஞானஸ்நானம் எடுத்து அடுத்து நான் என்ன செய்யணும், பரிசுத்தாவின் நிரப்பப்படணும். பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டா என்ன, இசைனா புரிந்ததா எல்லாம் இல்ல, அப்படித்தான் சில நினைக்கிறாங்க, அப்படி இல்லை. அடுத்தது என்ன, ஆண்டவருடைய வார்த்தையை சபையில இருந்து சத்தியத்தை கருத்தாக கவனமாக கற்று கற்று
கத்தி 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 நான் தேற வேண்டும். தேர்ன இவனும் தன் குருவை போல இருக்கிறார், இயேசுவை போல மாற வேண்டும் என்பது பிதாவுக்கு நம்மை குறித்த சித்தம் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோமே. ஆனா இன்றைக்கோ நம்முடைய சாயல் இன்னும் நம்மை விட்டு போகுதில்லையே. நம்முடைய பழைய சுவாவங்களும் சாயல்களும் இன்னும் இருக்கிறது. அவ்வப்போது அவைகள் வெளியே வருகிறது. அவைகள் நம்மை மட்டுமல்ல மற்றவர்களையும் தீண்டப்படுத்துகிறது. சிந்திக்காக திருட்டுள்ளவன் பாளையத்துக்கு புறம்பெறுகிறான். அது ஈவன் தோ மீரியாம் தீக்கதரிசியாக இருந்தாலும் சரி, புறமை கொள்ளு வழி கீழ்படிந்தால் அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டார். சிஸ்டர் பிரதர்ஸ், இப்ப நீடும் நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை சேருவர். சத்தியம் அவனா உனக்கு சொல்றேன், உனக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இருக்கிற சிச்சுவேஷன், இருக்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தால் உன் சூழ்நிலைகளை மாற்ற தேவனால முடியும். உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்ற ஆண்டவர் இயேசுவால முடியும் என்று சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்றேன். இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். அற்புதங்களின் காலம் முடிந்து போகவில்லை. அது வீணால அலர்ட் அப்படி சொல்றவர்களை நம்பாதீங்க. இன்றைக்கும் இயேசு அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களை ஆண்டவர் செய்து என்றால் ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டோட வார்த்தைக்கு நிபந்தனை இல்லாம கீழ்படிவோமே. கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வாரா? ஆண்டோர் நாமத்தை மைமூட்டாங்க. போடு, நேரம் போடு. இப்ப என்ன கவனிங்க, இப்ப படி 20:21
குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்.
14:15
சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஆகியார் பரிசேரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான்.
இப்ப என்ன கவனிங்க, கழுவினேன், இயேசு என் கண்களை தொட்டார், கழுவினேன், பார்வை என்றார். யாரு என் கண்களை தொட்டது? இயேசு. இப்ப என்ன கவனிங்க, பார்வை அடைந்ததும் பரமன் இயேசுவுக்காக வாழ தீர்மானிக்கிறேன். கேளுங்க, இன்றைக்கு சிலர் அற்புதங்களை பெற்ற உடன் அற்புதரை விட்டுருவாங்க. நன்மைகளை பெற்றுக்கொண்டு நன்மை செய்கிறவரை விட்டுருவாங்க. ஆனா இங்கேயோ அவன் பார்வை அடைந்த உடனே ஆண்டவர் இயேசுவுக்காக வாழ அவன் தீர்மானம் செய்கிறான். ஆகவே அவன் பேசினான். இதை கேட்டுக்கொண்டு அருமான தேவ ஜனமே, உனக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். உனக்கும் ஆண்டவர் நன்மைகளை செஞ்சிருக்கிறார். நீ ஆண்டவர் இயேசுவுக்காய் வாழ உண்மையாக தீர்மானித்திருக்கிறாய். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, நம்முடைய தீர்மானங்களே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நாம் செய்கிற முடிவுகளே நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்கிறது. சரியான தீர்மானத்தை செய்து ஆண்டவர் இயேசுவோடு சரியாக வாழ நாம் தீர்மானிப்போமாக இருந்தால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்தி நம்மை பாதுகாத்து நம்மை பரலோகம் கூட்டி செல்ல நம்மோடு இருப்பார். ஏனென்றால் அவர் இம்மானுவேலன் ஆயிட்டதே. He will never leave us. நான் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லை. போகட்டும், இப்ப படிங்க 20:21 படிங்க. நேரம் 20:21
தாயோப்பன்மா பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனே சொல்லுவான் என்றார்கள்.
சரி, இப்ப என்ன கவனிங்க, அடுத்த காரியம் நாம் குறிப்பிடக்கூடிய காரியம் என்னவென்றா, பெற்றோர்கள் அவனை கை கழுவின போதும் தன் கண்களை திறந்தவரை அவன் கைவிடவே இல்லை. பெற்றோர்கள் சொந்த மகனை கை கழுவின போதும் தன் கண்களை திறந்தவரை அவன் கைவிடவே இல்லை. நான் என்ன சொல்லவாரு, பரிசேயருக்கு பயந்தபடியா, பரிசேயருக்கு பயந்தபடியால் பெற்றோர் கூட இவன் எங்கள் குமாரன் தான், இயேசு கிறிஸ்து இவனுக்கு அற்புதம் செய்து இவனை குணமாக்க சொல்றதுக்கு பயந்தார்கள். ஆகவே உண்மையை மறைத்து போட்டார். சோ என்ன நடந்திருக்கணும், இவங்க தான் பெற்றோர் ஆயிட்டு இத்தனை ஆண்டுகள் கண்டறியாத குடனாக இருந்த என் மகனுக்கு அப்படி இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு அற்புதத்தை செய்து அவருக்கு கண் பார்வை கொடுத்திருக்கிறாரே, ஆகவே இயேசு கிறிஸ்து தான் இவனை குணமாக்கினார், அவர் ஆண்டவர் என்றும் அவர் தெய்வம் என்றும் சொல்ல வேண்டிய பெற்றோர் அந்த இடத்திலே பரிசேயருக்கு பயந்தபடியால் அந்த இடத்திலே அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு தங்கள் மகனாக இருந்தாலும் அந்த காரியத்தை சிலர்கள் கை கழுவி விடுகிறார். நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, தாய் தகப்புடைய அன்பு மேலான மேலான, ஆனால் இந்த நவீன காலத்திலே தாய் தகப்பினுடைய அன்பு கூட மாறிப்போகுது. இந்த நவீன காலத்திலே தாய் தகப்பினுடைய அன்பு கூட மாறிப்போம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், பெற்ற தாய் தகப்புடைய அன்பு மாறினால் சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம வச்சிருக்கிற அன்பு ஒருபோதும் மாறாது மாறாது மாறாது. நாம் தவறுபடுவது உண்மை, பிழைபடுறது உண்மை, உண்மைதான். ஆனால் நாம் தவறுவிடும் போது அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது இல்லை. நாம் பாவம் செய்யும் போது அவர் துக்கப்படுகிறார், ஆனா நம்மை தள்ளிவிடுறதில்லை. அப்படி தள்ளிவிடுவாங்க நீங்க யாரு இருக்க முடியும் சொல்லுங்க என்ன பார்த்து. அப்படி நான் பாவம் செய்த போது இயேசு கிறிஸ்து நம்மை தள்ளிவிட்டு விடுவாராக இருந்தால் இந்த இடத்துல இப்ப நாம் யார் தான் உட்கார முடியும், யார் உட்கார முடியும்? அப்படியா நான் என்ன சொல்லுகிறேன், ஆண்டவர் பாவத்தை மேற்றுக்கொண்டாரா? நோ, பாவத்தை ஒறுக்கிறார். ஆனா நாம் அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டதே, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் தவறு செய்யும் போது அவர்களை நான் தண்டிக்கிறேன், கண்டிக்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு பிள்ளைகள் பிள்ளைகள். இப்படி சொல்லுவதால் நாம் தொடர்ந்து ஆண்டவருக்குரியமான காரியங்கள் பாவங்களை செய்யலாம் என்றது அல்ல. நீ என்ன மனநிலையோடு என்ன பாவத்தை என்ன இப்படியா செய்கிறது என்பது தேவனுக்கு வெளிச்சம். அதான் நான் சொல்றது, பாவத்தின் தன்மையை பார்க்கணும், பாவம் செய்த நபருடைய மனோநிலை தேவனுக்கு முன்பாக மிக மிக முக்கியம். நீ என்ன மனநிலைமையோடு என்ன நிலைமையில் இருந்து அந்த பாவத்தை கமிட் பண்ணாய், அந்த பாவத்தை செய்தாய் என்பது தேவனுக்கு வெளிச்சம், தேவனுக்கு வெளிச்சம். ஆகவே இறக்கருமானவர்களே, பாவத்தை விட்டு மனம் திரும்பும். பாவம் தேவனுடைய முகத்தை நமக்கு மறைக்கும், தேவனுடைய பிரசனத்தை அனுபவிக்க முடியும். பாவம் நம்மை பலவீனப்படுத்தும். ஆகவே என்ன கவனிங்க, உங்கள் அந்தரங்கத்தை குறித்து கவனமா இருங்க. ஹலோ, உங்கள் அந்தரங்க வாழ்க்கை குறித்து கவனமா இருங்க. யூ நோ வாய், ஆண்டவர் நம்முடைய அந்தரங்கத்தை குறித்து நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்கிறது. அந்தரங்கத்திலே நாம் என்ன செய்கிறோம், என்ன நடப்புகிறோம் என்பதை உலகத்தின் கண்களுக்கு மறைத்தாலும், உத்தார் பெற்றாடைய கண்களுக்கு மறைத்தாலும், உன்னதமான தேவனுடைய கண்களுக்கு மறைக்கவே முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் அந்தரங்க வாழ்க்கை குறித்து கவனமா இருக்கும். இயேசு பரிசுத்தரை பார்த்து சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கிறீர்கள், பார்வைக்கு வெளியில் அழகாக, ஆனால் உள்ளேயோ அலங்கோலம். அந்தரங்கம் அலங்கோலமாக இருந்து வெளியில் அலங்காரமாக இருந்துதான் என்ன? ஆகவே உன் ஆவிக்குரிய மனுஷனை அழகு பார்த்து அலங்கரிக்கிற இடம் தேவனுடைய சபை என்பதை நீ மறக்கக்கூடாது. உலகம் உன்னை கரைப்படுத்தும், ஆனா தேவனுடைய சபையிலேயோ உள்ளான மனுஷனை அழகு பார்த்து உன்னை நீ அலங்கரித்துக் கொள்ள அந்த ஆவிக்குரிய அழகு, அந்த அட்ரக்ஷனை நீ பெற்றுக் கொண்ட இடம் தேவனுடைய சபை என்பதை நீ மறக்கக்கூடாது. பெற்றோர் கைவிட்டாலும் கைகழுவின போதும் தன் கண்களை திறந்தவரை அவன் கைவிடவில்லை. உடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தார், ஒருவேளை நீ நம்புறவர்கள் உன்னை கைவிடுவார், இன்றைய நண்பர்கள் நாளைக்கு எதிரி போல மாறலாம், இன்று எதிரிகள் நாளைக்கு நண்பர்களாகவும் மாறலாம். ஹலோ. ஆகவே நீ நம்பியிருக்கிறவர்கள் உன்னை கைவிட்டாலும் உன் ஆராதிக்கிற தேவன் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார் என்பதை உன் மனதில் வைத்துக்கொள். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை என்னை மறக்காத ஒருவர் உண்டு. என் மனைவி கூட எப்பொழுதும் நினைக்க முடியாது, இட் இஸ் இம்பாசிபிள். பிள்ளைகளும் நினைக்க, ஆனால் என்னை எப்பொழுதும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறதுக்கு ஒருவர் உண்டு, அதை நான் ஆராதிக்கிற ஆண்டவர். உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன், உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்களை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கீங்களப்பா, ஆனா உங்களையே நினைத்துக் கொண்டிருக்கும் ஒரே ஒருவர், அதை நீ ஆராதிக்கிற ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு துரோகம் செய்யாதேப்பா, அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு துரோகம் செய்யாத, அப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாத. ஆகவே உன் அந்தரங்கத்தை சுத்தமாய் வைத்துக்கொள். மனுஷர்களுக்கு தான் அந்தரங்கம், ஆனா தேவனுக்கு அந்தரங்கம் இல்லை என்பதை நீ வெளியரங்கமாக புரிந்து கொள்ளவள். நமக்கு தான் மறைவாக ஏதாவது செய்யலாம், ஆனா தேவனுக்கு மறைவாக ஒன்னும் செய்ய முடியாது. ஆகவே தேவ பார்வையிலே உனக்கு அந்தரங்கம் இல்லை என்பதையும் வெளியரங்கம் நான் உனக்கு இப்பொழுது சொல்லி வைத்துக்கிறேன். யோவான் 10 அத்தியாயத்தில் நான் சொல்றாரு, என் ஜனங்கள் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவார். போ
9:22 பயந்ததினால் இப்படி சொன்னார்கள், ஏனெனில் இயேசுவே கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு.
தேவனுடைய குமாரன் என்று யாராவது அறிக்கை செய்தால் என்ன தண்டனையும், ஆலயத்துக்கு புறம்பே தள்ளிவிடுவார். அதாவது யூதர்கள் தங்களுடைய சமுதாயத்தை விட்டு தள்ளிவிடுவார்கள். யாரை, நீ என்ன பாவம் செய்யணும், செய், கொலை செய்யறாய, செய், விபச்சாரம் செய்யறாய, செய், அவர்களையும் ஏற்றுக்கொள்வார். ஆனா இயேசுவை தேவனுடைய குமாரன் சொல்லி யாராவது அறிக்கை செய்தால் அவனை பிடித்து தேவாலயத்துக்கு புறம்பாக்கப்படுவார். அவ இந்த கட்டுப்பாடு இருந்தபடியால் அவருடைய தாய் தகப்பனும் அவனை தன்னுடைய குமாரன் இயேசுதான் அவனை அற்புதம் செய்த சொல்ல பயந்தார். இப்ப என்ன நடக்க போகுது என்ன கவனிங்க, நல்லா அடுத்த போய் என்ன தெரியுமா, தன்னை ஆலயத்துக்கு புறம்பே தள்ளுவார்கள் என்று தெரிந்தும் இயேசுவுக்கு தைரியமாக சாட்சி சொல்றான். வாட் இஸ் தி மீனிங் பை தட், என்னை குணமாக்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளையும் நான் சுமக்கிறதுக்கு ஆயத்தம். அர்த்தம் என்ன, கிறிஸ்துவின் நிமித்தம் சிலுவை சுமக்க ஆயத்தம், ஆயத்தம், ஆயத்தம். ஏனெனில் ஆலயத்துக்கு புறப்பாக்குறார்கள், இயேசுவை தேவனுடைய குமாரன் சொல்லி அறியப்படினா அதன் நிமித்தம் அவனை ஆலயத்துக்கு புறம்பாக்குறார்கள். அதாவது சமுதாயமே என்னை தள்ளினாலும், சமுதாயமே எனக்கு எதிரியாக மாறினாலும் ஆண்டவர் இயேசுவை நான் கைவிடவே மாட்டேன். அதாவது சிலுவை சுமக்க ஆயத்தம், இயேசு கிறிஸ்து நிமித்தம், அவருடைய வார்த்தையின் நிமித்தம் வருகிற பாதிகளை அனுபவிக்க ஆயத்தம். இன்னைக்கு சிலருக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம், அவர் நிமித்தம் வருகிற பாடுகளை ஏற்றுக்கொள்ள பொறுப்பம் அல்ல. இயேசு தான் படப்போற பாடுகளை குறித்து அப்போஸ்தலருக்கு சீசர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒருத்தன் கூப்பிட்டான், இயேசுவே இங்கு வார். யாரு, பிரதான அப்போஸ்தலர். இயேசுவே இங்கு வார் என்று அவரை ஒளி தனியை கூட்டிக்கொண்டு வச்சு அவரை கடிஞ்சு கொண்டார். மிஸ்டர் பீட்டர் ரொம்ப பலையார், அவரை கூட்டிக்கொண்டு தனியை வச்சு, என்ன இயேசுவே இப்படி ஒன்று நடக்கூடாது, நீங்க சாகக்கூடாது, நீங்க மறிக்கக்கூடாது, நீங்க சிறுவையில் பாடுபட்டு மறிக்கக்கூடாது என்று சொல்லி அவரை கடிந்து கொண்டாண்டிருக்கு. அப்பதான் இயேசு சொன்னாரு, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ தேவனுக்குரியவர்களை சிந்திக்காமல் பூமிக்குரியவர்களை சிந்திக்கிறார். சிலுவை சுமக்கிறதுக்கு பேதுருவுக்கு விருப்பம் இல்லை, பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு பேதுருவுக்கு இஷ்டம் இல்லை. அப்பதான் ஏ சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஐ மீன் விரும்பினால், he will never force anyone. இவரையும் இயேசு பலவந்தப்படுத்த மாட்டார். பாருங்க, பல ஒன்றுபட்ட ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறான். ஆகவே உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு. அது நண்பர்கள் மூலமாக வரலாம், நமக்கு வேண்டியவர்கள் மூலமாகவும் வரலாம், சொந்த பந்தங்கள் மூலமாகவும் வரலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை நீங்கள் உத்தமமாக பின்பற்றினால் உங்களுக்கு சிலுவை உண்டு, பாடுகள் உண்டு. ஆனால் அதன் மத்தியிலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நாம் போய் சேருவன் இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்பது சந்தேகம் இல்லை. உலகத்தில் இருக்கணும் பார்க்க எங்களுக்குள்ள இருக்க பெரியவர் என்ன கவனிங்க. இதுல இன்னொரு குறிப்பு நான் சொல்றேன், இந்த இவனை ஆதிக்கத்துக்கு புறம்பே தள்ளினது நல்லது. ஹலோ, இந்த வியூவை கொஞ்சம் பாருங்க. இவனை ஆலயத்துக்கு புறம்பே தள்ளினதுக்காக நான் ஆண்டவரை சோதனம் பண்றேன். யூ நோ வை? ஏன் தெரியுமா? இவன் திரும்பவும் யூதருடைய ஆலயத்துக்குள்ள போனா அந்த ஜெபாலயத்துக்கு போய் என்ன நடக்கும்? அவங்க சொல்லுகிற அந்த தாற்பரிய பரிசுகளுடைய அந்த போதனைகளை தான் இவன் திரும்பவும் கற்றுக்கொண்டு அவைகளே இவன் பின்பற்றுவானாக இருந்தா இயேசுவ தேவன் குமார் சொல்லி விட்டுட்டு அவங்களுக்கு பின்னால இவனும் போய் இயேசுவ இவனும் சிலுவையில் அறையறதுக்கு அறையும்னு சொல்லியிருக்க முடியும். ஆகவே ஆண்டவருக்கு சோத்திரம், அந்த திரும்ப விட்டு வந்த இடத்துக்கு போகாதபடி அதுல இருந்து அவங்களாகவே தள்ளிவிட்டதுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் நாமத்தோடு. ஆகவே நீ விட்டு வந்த இடத்துக்கு திரும்பி போகாதே, உன்னை கரைப்படுத்தாத. நான் கற்கனதை திரும்பவும் தின்றதுக்கு புரண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது போல விட்டு வந்த காரியங்களை தொடராதே. இங்க அவன் தாரியத்துக்குள்ள திரும்ப போயிருந்தால் திரும்பவும் ஜூதர்களுடைய பாரியம் படித்து பிடித்துக் கொண்டிருப்பான். இயேசுவை பின்பற்றது அவனுக்கு இலக்காக இருந்திருக்கார். அப்படி புறம்பு தள்ளதுக்காக கத்தரா இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாராவது புறம்பு தள்ளார்களா? சந்தோஷப்பட்டு கழி கூறுங்க. ஹலோ, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டோட வார்த்தை நிமித்தம் உங்களை புறம்ப உங்களை வீட்டு இருக்கவும் புறம்பு தள்ள. இன்றைக்கு எத்தனை பேர் சொந்த மனைவியை புருஷனை தள்ளி இருக்கிறான், பிள்ளைகளே தகப்பனு வருத்திருக்கான், பெற்ற தாய் தகப்பனு. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவியனை நின் கிருபை பிரவாகத்தினால் தள்ளாதே இயேசுநாதன்னு சொல்லி பரிசுலாரி என்று ஒரு பயங்கரமான அருமையான ஒரு ஊழியக்கார் இருந்தார். வீட்டை விட்டு திறத்தி விட்டான். ஏ இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால் இவ்வீட்டு இருக்கிறதுக்கு தகப்பிட்டு சொந்த பெற்றோர் தள்ளி விட்டார்கள். ஓடு, வெளியே ஓடி போய் இருக்கிறதுக்கு இடம் இல்ல. ஒரு மரத்துக்கு கீழே நின்று நிற்கிறாரு. மேகம்தான் இப்ப அவருக்கு கூறையா இருக்குது. ஒரு வீடும் இல்ல, சொந்தம் இல்ல, வந்து ஒரு மரத்துக்குள்ள நின்று வானத்தை நோக்கி பார்க்கிறார். அப்ப அவருக்குள்ள ஒரு பாட்டு, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தள்ளாதே கிருபை நாதா. அந்த மனுஷனை ஆண்டவர் அப்புறம் அவரை பயன்படுத்தின விதம் பயங்கரமா. அவர் கார்ல போவார், அங்க யாராவது அசுத்த ஆவிகள் பிடிச்சு நின்றாலும் அவர் காருக்குள்ள அங்க அங்க நிக்கிறவன் கத்துவான், ஐயோ வாரா வாரா அங்க கத்துவான், வந்து காருக்கு மேல தொப்பு தொப்புன்னு விடுவாங்க. ஆகவே என்ன செய்தாங்க தெரியுமா? அவ போற காரை கண்ணாடியை துணியால மூடிக்கொண்டு போனார்கள் சில இடங்கள். அப்படி ஆண்டவர் அற்புதம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு நிமித்தம் பிறப்பே தள்ளப்பட்ட எவரையும் ஆண்டவர் நிற்கதியாக விடுறதை இல்லை பார். அதுதான் 11 அதிகாரம் வேறுபாடு. இந்த உலகம் அவர்களுக்கு சொந்தமானதாக இருக்க போட்டு நான் சீக்கிரமா முடிக்க போறேன். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். இப்ப படிங்க 38 வசனத்தை படிங்க. 9:38 இருக்க.
உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான்.
திரும்ப படிங்க.
உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான்.
ரைட், இப்ப என்ன கவனிங்க, நான் முடிக்க போறேன். இந்த குருடன் முதலாவது இயேசு கிறிஸ்துவை சாதாரண ஒரு மனுஷனாகத்தான் நினைத்தான். நல்லா விளையாடும். இயேசு முதல் கட்டமாக அவனை சந்தித்த போது இயேசுவை மற்றவர்களைப் போல இயேசுவையும் ஒரு சாதாரண மனுஷனாகத்தான் நினைத்தான். ஆனால் 17 வசனத்திலே நீங்கள் பார்த்து சொன்ன இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசி என்று அறிக்கை பண்றார். நல்லா கவனிங்க. முதலாவது அவன் இயேசுவை மற்றவங்களைப் போல ஒரு சாதாரண மனுஷன் தான் நினைத்தான். 17 வசனத்திலே இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசி என்று அறிக்கை செய்கிறான். ஆனால் ஆனால் 38 வசனத்துக்கு வரும்போது நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். 38 வசனத்தில் இயேசுவை ஆண்டவராக, இரட்சகராக, தேவகுமாரனாக கண்டுகொண்டார். சோ இந்த மனுஷனுக்கு ஆரம்பத்தில் அவன் தெரியாமல் இருந்த போது இயேசுவை சாதாரண மனுஷனாகவே நினைத்தான். ஆனா 11 வசனத்தில் அவன் தீர்க்கதரிசனத்தை கண்டுகொண்டான். 38 வசனத்தில் இயேசு ஆண்டவர் என்று தேவனுக்குமான் சொல்லி விசுவாசித்தான். விசுவாசத்தோடு மட்டுமல்ல, அவன் விழுந்து அவரை பணிந்து கொண்டான்னு சொன்னான். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அவனுக்கு இயேசு தீர்க்கதரிசியும் இயேசு தேவனுடைய குமாரன் என கருமையானவர்களே, உனக்கு இயேசு யார்? எனக்கு கவனிங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், தேவன் தனக்கு அவர் தேவனாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எழையாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எதற்காக? நீயும் நானும் செய்த அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே தேவனுடைய குமாரன் மனித அவதாரம் எடுத்து இறங்கி வந்தார். தம்பி அண்ணமாரே, தம்பிமாரே, அக்காமாரே, தங்கச்சிமாரே, நீங்களும் நானும் செய்த எல்லா பாவங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தோளிலே சுமந்து உனக்காக எனக்காக நீயும் நானும் செய்த பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தண்டனை அனுபவித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு சிலுவையிலே அறையப்பட்டு மறுத்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியின்படி 3 நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் மட்டுமல்ல, உன் பாவங்களை தீர்க்க வந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உன் இரட்சகர் என்பதை நான் உனக்கு இன்றைக்கு அறிவிக்கிறேன். ஆகவே தம்பி, தங்கச்சி, அண்ணமாரு, அக்காமாரு, நீ செய்த பாவத்துக்குரிய தண்டனைத்தான் இயேசு சிலுவையிலே செலுத்தியிருக்கார். உனக்கு பதிலாகத்தான் இயேசு சிலுவையிலே பாடுபட்டு மறித்தார். உன் பாவங்களை, என் பாவங்களை தான் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை நீ பாவ பரிகாரியாக, தேவனுடைய குமாரனாக, இரட்சகராக, ஆண்டவராக உன் இருதயத்தில் நீ ஏற்றுக்கொள்வாக இருந்தால், விசுவாசித்தாய், ஆனால் உன் பாவங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னித்து பாவ கரைகளை நீக்கி உனக்கு ஒரு பரிசுத்த வாழ்வு தருவார். உன்னையும் தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவார். உனக்கும் பரலோக ராஜ்யத்திலே பங்கு தருவார் என்பதை சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனும், அவர் இல்லாமல் எவனும் பிதாவிடத்திலே போக மாட்டான். ஆகவே நான் சொல்றேன், இந்த மனிதன் இந்த குடனுக்கு ஆரம்பத்தில் இயேசு சாதாரண மனுஷன் தான், பிற்பாடு தீக்கத்தை சேர்த்து கண்டுகொண்டார். இறுதியிலே இயேசு ஆண்டவர் என்று தேவனுக்குமார் சொல்லி கண்டான், பழுத்து பணிந்து கொண்டார். பணியாதவர்களே, 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 இயேசு கிறிஸ்து தேவனுக்குமார் கண்டுவிட்டார். அவரை பணிகிறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? நீ அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவல்லவா? உன் ஜீவ சுவாச கரத்தில் இருக்கு. உன் நாட்கள் அவரால் எண்ணப்படுகிறது. உன் காலங்களோட கரத்தில் இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ், யாவரும் எழுந்து நிற்போம்.